நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலைத்தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 1053, சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
மனிதனின் மதிப்பு மிகவும் விலையேறப்பட்டது. அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன், தேவனுக்கு சொந்தமானவன். மிகவும் அருமையானவர்களே, நாம் இன்று மார்க் எழுதின நற்செய்தியினூலின் 5ஆவது அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம். 5ஆவது அதிகாரம் மார்க் சுவிசேஷத்திலே வரக்கூடிய அதிகாரங்களிலே மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மார்க் நற்செய்தி நூலிலே இயேசு கிறித்துவை கிரியை செய்யும் ஒரு தேவ ஊழியக்காரராக பார்க்கிறோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அவர் கிரியை செய்கிறவராகவே காணப்படுகிறார். இந்த 5ஆவது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்து செய்த 3 முக்கியமான கிரியைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 அற்புதங்களையும் சர்வ வல்லமை உடையவரின் கரம் மட்டுமே செய்ய முடியும். மார்க் 5ஆவது அதிகாரம் 1-20 வசனங்களிலே, கதரேனருடைய நாட்டிலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவதை நாம் பார்க்கிறோம். 5ஆவது அதிகாரம் 21-43 வசனங்களிலே 2 அற்புதங்கள் நடைபெறுகின்றன. யவீரு என்பவரின் மகள் மரணமடைந்து விட்டாள். அவளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்ப போய்கொண்டிருக்கிறார். போகும் வழியிலே ஒரு ஸ்திரீயையும் அவர் குணமாக்குகிறார். கடலுக்கு அக்கறையிலே கதரேனருடைய நாட்டிற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று நாம் இந்த அதிகாரத்தின் முதலிலே வாசிக்கிறோம். இந்த பகுதியில்தான் முன்பு காத் என்ற இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வசித்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த நாட்டிலே யூதர்கள் அல்லாதவர்கள் அதிகமாக வசித்து வந்திருக்கிறார்கள். ஏனெனில் யூதர்கள் பன்றிகளை தொடக்கூட மாட்டார்கள். இந்த ஜனங்களோ பன்றிகளை வளர்த்தார்கள் என்று நாம் 11வது வசனத்திலிருந்து அறிகிறோம். ஒருவேளை காத் கோத்திரத்தைச் சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கு வாழ்ந்திருப்பார்கள் என்றால் அவர்களும் வேதத்திற்கு புறம்பான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்திருக்க வேண்டும். கதரேனருடைய பகுதிக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கிய உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று நாம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். கலிலேயா கடலின் கிழக்கு பகுதியிலே கடல் கரையிலிருந்து சுமார் 40 கஜ தூரத்திலிருந்து ஆரம்பித்து சுமார் 2 மைல் தூரம் வரைக்கும் பிரேத கல்லறைகளே இன்றும் காணப்படுகின்றன. இந்த பகுதியிலே பேய் பிடித்துள்ள ஒரு மனிதனை பற்றி மிகவும் விளக்கமாக 3 முதல் 5 வசனங்களிலே எழுதப்பட்டுள்ளது. அவன் மரித்தவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய கல்லறைகளிலே வசித்து வந்தான். அவன் உயிருள்ளவனாக இருந்தும் மரித்து போனவர்களோடு மிகவும் அசுத்தமான இடத்திலே வசித்து வந்தான். பிசாசு பிடித்தவன் நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் ஜனங்களோடு வாழ முடியாதவன். அவனுடைய ஐக்கியம் பாவத்திலே மரித்து போன மக்களோடு இருக்கிறது. அவனுடைய பலம் மிகவும் அசாதாரணமானது. அவன் ஒரு கட்டிற்குள்ளும் அடங்காதவன். அவனை விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டிப்போட அநேகர் அநேக தடவைகள் முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் அவன் சங்கிலிகளை முறித்து விடுவான், விலங்குகளை உடைத்து விடுவான். அவன் யாருக்குமே அடங்காதவன். சாத்தானுடைய பிடியிலே வாழும் ஒரு மனிதனை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்று நாம் இங்கு காணலாம். முதலாவது, அவனுடைய வாழ்க்கை அசுத்தமானதாகவும் அசுத்தமானவர்களோடு ஐக்கியமாகவும் இருக்கும். இரண்டாவது, அவன் ஒரு கட்டுக்கும் அடங்காதவன். நயங்காட்டியும் அவனை அடக்க முடியாது, பயம் காட்டியும் அவனை அடக்க முடியாது. மூன்றாவதாக, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான் என்று மார்க்கு 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிசாசு பிடித்தவனுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கூச்சலும் கோபமும் வெளிப்படும். சாந்தம், இனிய வார்த்தை என்ற குணங்களை அவன் அறியாதவன். நல்லவைகளை பேச தெரியாதவன். நான்காவதாக, கல்லுகளினாலே அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று மார்க்கு 5வது அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. சுய அழிவின் பாதையிலே அவன் போகிறான். தேவசாயனாக படைக்கப்பட்டதின் புனிதத்துவத்தை அவன் அவமதிக்கிறான். அதை அழித்து போடவும் முனைகிறான். மதுபானத்தின் மூலமாக தன்னுடைய சரீரத்தை புண்படுத்துகிறவனை நாம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29 முதல் 35 வசனங்களிலே வாசிக்கிறோம். மாயையான பக்தியிலே தங்களுடைய சரீரங்களை கிழித்து கொள்ளும் கூட்டத்தை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. எல்லா தீமைக்கும் வேறான பண ஆசையை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு போரை 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் கூறுகிறது. தேவனுடைய ஆவியானவர் தங்கி வாசம் பண்ண வேண்டிய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திலே அசுத்த ஆவியானது ஆளுகை செய்யும் பொழுது முதலாவது சரீரமானது உருவழிந்து போகிறது. இந்த அசுத்த ஆவியானது மனிதனை தற்கொலைக்கு நேராகவும் வழிநடத்துகிறது. 5வதாக, சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருப்பவன் இயேசுவின் பக்கம் வர பயப்படுவான். பரிசுத்த ஆண்டவரோடும் அவருடைய பிள்ளைகளோடும் தனக்கு சம்பந்தமில்லை என்று கூறுவான். இந்த அவலட்சணமானவன் இயேசு கிறிஸ்துவை வெகு தூரத்தில் இருக்கும் பொழுதே அடையாளம் கண்டுகொண்டான். ஓடி வந்து கிறிஸ்துவின் காலடியிலே விழுகிறான். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? நாம் இருவரும் எப்படி ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியும்? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்று மார்க்கு 5வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்படி அந்த அசுத்த ஆவியானது சத்தமிட காரணம் உண்டு. மார்க்கு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஏனெனில் அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி உண்டு. இவ்வளவு கேவலமான கொடூரமான முறையிலே வாழ்ந்து வந்தவன் சுயமாக இப்படி சொல்லவே இல்லை. அவனுக்குள் இருந்து அவனை ஆட்டி படைக்கும் அசுத்த ஆவியே அப்படி செய்தது. அவன் பிளவுபட்ட ஆள் தத்துவத்தை உடையவனாக இருக்கிறான். இதுதான் பிசாசின் அடிமைத்தனத்திலே வாழும் ஒரு மனிதனின் ஆறாவது அடையாளம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனின் உள்ளான நிலைமையையும் அவனுடைய பரிதாபமான வாழ்க்கையையும் பார்க்கிறார். பிசாசு பிடித்திருந்த போதிலும் அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதனே. ஆண்டவரின் அருமையான சிருஷ்டிப்பு. அவனுக்கு தேவை சங்கிலியும் விலங்கும் அல்ல, விடுதலையே தேவை. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை வேண்டும். அசுத்த ஆவியின் வல்லமையிலிருந்து அவனுக்கு விடுதலை வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்கிறார். அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு போ என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடம் உன் பேர் என்னவென்று கேட்டார். இதை நாம் 5:9 வாசிக்கிறோம். இந்த கேள்வி கேட்க இரண்டு காரணங்கள் இருந்திருக்கு. முதலாவதாக, அசுத்த ஆவியின் பெயரை தெரிந்து கொள்வதன் மூலம் அதன் மேல் பூரணமாக அதிகாரத்தை பிரயோகப்படுத்த முடியும் என்ற காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து அந்த நபரின் பெயரை கேட்டதின் மூலமாக அவனுடைய சுய நினைவை அவர் திரும்பவும் வரவழைக்கிறார். அவனும் தன்னுடைய பெயரை கூறும்படியாக முதலாவதாக ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனை முந்திக் கொண்டு பிசாசு பேசுகிறதை 9 பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். என் பெயர் என்று அவன் ஆரம்பிக்கிறான். பின்பு நாங்கள் அநேகராயிருக்கிறோம், லேகியோன் என்று பதில் வருகிறது. பிளவுபட்ட ஆள் தத்துவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அவனும் பேசுகிறான், அவனுக்குள் இருக்கும் பிசாசும் பேசுகிறது. லேகியோன் என்ற லத்தீன் வார்த்தைக்கு சேனை என்று அர்த்தம். அதாவது அதிக எண்ணிக்கையும் அழிக்கும் சக்தியும் கொண்ட கூட்டம் என்பதாகும். அவ்விடத்திலே மலை அருகே மேய்ந்து கொண்டிருந்த சுமார் 2000 பன்றிகளுக்குள்ளே தங்களை அனுப்பிவிட வேண்டுமென்று அந்த பிசாசுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டன. இயேசு கிறிஸ்து அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். உடனே அவைகள் பன்றிகளுக்குள்ளே போயின. பன்றிகள் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து அழிந்து போயின என்று 10-13 நாம் வாசிக்கிறோம். பன்றிகளை மேய்த்தவர்கள் இந்த பெரும் நஷ்டத்தை அறிவிக்கும்படியாக பட்டணத்துக்குள் ஓடிவிட்டார்கள். பிசாசு பிடித்திருந்த அந்த நபர் இப்பொழுது புத்தி தெளிந்தவனாக ஆடை அணிந்து உட்கார்ந்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய ஆத்மா 2000 பன்றிகளின் உயிரை விட மிகவும் அருமையானது. 2000 பன்றிகளின் விலை மதிப்பை விட ஒரு மனிதனின் ஆத்மா மிக மிக அதிகமான மதிப்புடையது. மேலும் 2000 பன்றிகளை அழித்து போட்ட பிசாசின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு வார்த்தைக்குள் கட்டுப்படுகிறது என்பதையும் நாம் இங்கு அறிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் பிசாசு பிடித்திருந்தவன் இப்பொழுது புத்தி தெளிந்தவனாக அமர்ந்திருப்பதையும் கண்ட அந்த பட்டணத்தின் ஜனங்களும் பன்றிகளின் சொந்தக்காரர்களும் ஒன்றாக கூடி வந்து தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டனர். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு பயந்தார்கள். மேலும் அதிகப்படியான நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் அஞ்சினார்கள். ஆனால் பிசாசு பிடித்திருந்த அந்த மகன் தானும் இயேசுவோடு இருக்கும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். தனக்கு சுகமளித்து மறுபடியும் மனித கண்ணியத்தை திரும்ப தந்த இயேசு கிறிஸ்துவோடு அவன் வர முன் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கதரேனருடைய பகுதியிலே சுற்றி ஊழியம் செய்ய வாய்ப்பில்லாதிருந்தது. அவருடைய சாட்சியாக இப்பொழுது இந்த மனுஷன் இனி தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையை எடுத்து கூறப்போகிறான். அந்தப்படியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று 20 வாசிக்கிறோம். தனக்கு கண்ணியம் அளித்தவரின் கட்டளையை அவன் நிறைவேற்றுகிறான். அது அவன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பிசாசு பிடித்திருந்தவனுடைய முந்திய வாழ்க்கையிலே காணப்பட்டது போல கடும் கோபம், மூர்க்கம், அடங்காமை, பெருமை, சுய அழிவு, அசுத்தம், பண ஆசை, போதை, மாயமான சக்தி போன்ற பிசாசுகளின் பிடியிலிருந்து இன்றும் இயேசு கிறிஸ்து விடுதலை அளிக்க வல்லவராக இருக்கிறார். மனிதனின் மதிப்பு மிகவும் விலையேறப்பட்டது. அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன், தேவனுக்கு சொந்தமானவன். இந்த கண்ணியத்தை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் இங்கு பார்க்கிறோம். மார்க் 5:21-43 வசனங்களிலே இரண்டு அற்புதங்கள் நடைபெறுகின்றன. இயேசு கிறிஸ்து மறுபடியும் இக்கரைக்கு படகிலே வந்தார். அதாவது கதரேனருடைய பகுதியிலிருந்து கலிலேயா பகுதிக்கு வந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது யவீரு என்ற பெயருடைய ஜப ஆலய தலைவரிலே ஒருவனான ஒரு மனிதன் அங்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்து மரண அவஸ்தைப்படும் தன்னுடைய குமாரத்தியை தொட்டு சுகப்படுத்தும்படி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனாரின் கண்ணீரை கண்டு அவனுடைய மகளை சுகமாக்கும்படி அவன் வீட்டிற்கு போனார். மார்க் 5:24 வசனத்திலே அவர் அவனோடே கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த பெரிய கூட்டத்தின் மத்தியிலே ஒரு ஸ்திரீயும் வருகிறாள். அவள் 12 வருடங்களாக மிகவும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்றும் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிகமாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தவள் என்றும் 25-26 வசனங்கள் கூறுகின்றன. லூக்கா 8:43 வசனத்திலே அவள் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதவள் என்று வாசிக்கிறோம். இவளுடைய பிரச்சனை சரீர பிரகாரமான துன்பம் மட்டுமல்ல, இவள் அசுத்தமுள்ளவள் என்றும் இவளை தொடுகிற எவனும் அசுத்தப்படுவான் என்றும் லேவியராகமம் 15:25-33 வசனங்களின்படி இவள் சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டவளாக இருந்தாள். ஆனால் இவளுடைய இருதயத்திலே எழுந்த விசுவாசமோ மிகவும் பெரியது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும், நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுகமடைந்து விடுவேனே என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தன்னுடைய பிரச்சனையை வெளியே கூற முடியாதவள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து அவரை நோக்கி பேச தைரியம் இல்லாதவள், அவளுடைய சரீர சுகம் போய்விட்டது, அவளுடைய செல்வமும் போய்விட்டது, சமுதாயத்திலே அவளுக்கு இருந்த அந்தஸ்தும் போய்விட்டது. இதனாலே அவளுடைய தைரியமும் இப்பொழுது அவளை விட்டு போய்விட்டது. ஆனால் அவளுடைய விசுவாசம் மட்டும் போகவில்லை, அவள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாள். என்ன ஆச்சரியம்! உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, வேதனை நீங்கிவிட்டது, சரீரம் சுகமடைந்தது. இதனை அவள் நன்றாக உணர்ந்து விட்டாள். தாம் செய்ததையும் தனக்கு சுகம் கிடைத்ததையும் வேறு யாருமே அறிய மாட்டார்கள் என்று அவள் அறிந்திருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து இதனை அறிந்துவிட்டார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். சரீர சுகத்தை ரகசியமாக அடைந்தவள் வாய்மூடி கடந்து போக இயேசு கிறிஸ்து அனுமதிக்கவில்லை. இனி அவள் தன்னுடைய நிலைமையையும் இயேசு கிறிஸ்து அளித்துள்ள புதிய ஜீவனையும் அவள் கூறியே ஆக வேண்டும். என்னை தொட்டது யார் என்ற கேள்வி இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகவும் வேடிக்கையாக காணப்பட்டது. ஜனங்கள் எல்லோரும் அவரை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் அவர் மேல் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருத்தி மட்டும் அவரை தொட்டாள். வேடிக்கை பார்க்கும் கூட்டம் அவரை நெருக்கியது, விசுவாசம் உள்ள அவள் அவரை தொட்டாள். கர்த்தரின் வல்லமையை அவளுடைய விசுவாசம் வலுக்கட்டாயமாக இழுத்தது என்று நாம் கூறலாம். நாம் அவரை நெருக்கலாம், ஆனால் விசுவாசத்தோடு தொடக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்து சுற்றிலும் பார்க்கிறார். இனிமேல் மறைத்து வைக்க முடியாது என்று எண்ணிய அந்த ஸ்திரீ பயந்தாள், நடுங்கினாள், அவர் முன்பாக விழுந்தாள். எல்லா உண்மையையும் அவள் சொன்னாள் என்று 33 வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மற்ற போதகர்களைப் போலவும் ரபியைப் போலவும் தன்னை கடிந்து கொள்வாரோ என்று அவள் பயப்பட்டாள். அல்லது எல்லாம் அறிந்துள்ள இவர் யாரோ என்று அவர் எண்ணி பயந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவளை சரீர சுகத்தோடு மட்டும் அனுப்பிவிட விரும்பவில்லை. அவளுக்கு தேவையானது ஆத்மீக சுகம், ரட்சிப்பு அவசியம். அவளுக்கு சரீர சுகம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலமாக கிடைத்தது. அவளுடைய ஆத்மீக சுகமாகிய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ஆள் தத்துவத்தின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கப் போகிறது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு கிறிஸ்து அவளுடைய ஆத்மாவை ரட்சித்து சமாதானத்தோடே போ என்றார். அவளுடைய சரீரத்தை சுகமாக்கி வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சரீர சுகத்திற்காக மட்டும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பது சரியான விசுவாசம் அல்ல. என் பாவத்தை போக்கும் இரட்சகர் அவர் என்ற விசுவாசமே நமக்கு சமாதானத்தையும் சுகமான வாழ்க்கையையும் அளிக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த பெரும்பாடுள்ள சிறியோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். காலமோ கடந்து போய்கொண்டே இருக்கிறது. 12 வருடங்களாக பிணியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவள் இப்பொழுது சுகம் பெற்று பிரகாசிக்கிறாள். ஆனால் 12 வயதான அந்த சிறுமியோ மரண இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறாள். அந்த சிறிய மெழுகுவர்த்தி அணையப் போகிறது. இதோ எவியருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து துக்கச் செய்தியை எல்லாருக்கும் முன்பாக கூறுகிறார்கள். உம்முடைய குமாரத்தை மறித்து போய்விட்டாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை கேட்ட யவீரு இடிந்து போயிருப்பான். இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வளவு சாவகாசமாக இருந்துவிட்டார்? இன்னும் சீக்கிரமாக வந்திருக்கலாமே, அப்பொழுது என் மகள் பிழைத்திருப்பாளே, இனி என்ன செய்வது? எல்லாம் முடிந்துவிட்டது, விளக்கு அணைந்து விட்டது. அந்த நேரம் அந்த மனிதனுடைய விசுவாச பரீட்சை நேரமாகும். எல்லாம் எனக்கு எதிராக வரும்பொழுது எப்படி விசுவாசத்தோடு இருக்க முடியும்? உயிரோடு இருக்கும் பிணியாளியை இயேசு சுகமாக்கி விடுவார், உயிரே இல்லை என்றால் என்ன செய்வார்? 2 சாமுவேல் 12:15-23 வசனங்களிலே வரும் சம்பவத்தை யவீரு ஞாபகப்படுத்தியிருப்பான். 2 சாமுவேல் 12:22-23 வசனங்களிலே தாவீது ராஜா கூறும் பதிலை நான் வாசிக்கிறேன். பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போவதில்லை என்று கூறுகிறார். இதே நிலைமை இங்கு யவீருக்கும் ஏற்பட்டது. யவீருடைய மனக்கலக்கத்தை இயேசு கிறிஸ்து நன்றாக அறிவார். தான் மரணத்துக்கு மேலான அதிகாரம் உடையவர் என்பதை நிலைநாட்டவே அவர் காலதாமதம் செய்திருப்பார். யவீருடைய வீட்டிலிருந்து வந்தவர்கள் கூறியதை இயேசு கிறிஸ்துவும் கேட்டார். யவீருடைய நிலைமையை அவர் நன்றாக உணர்ந்தார். உடனே அவர் அவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். பிள்ளை மரித்து போய்விட்டால் என்ற செய்தி இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்திலும் பாதிக்கவே இல்லை. அந்த துர்ச்செய்தியை அவர் அசட்டை செய்தார். இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 பேரையும் அழைத்து கொண்டு யவீருடைய வீட்டுக்கு சென்றார் என்று 37 வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த 3 பேர் அடங்கிய ஒரு சிறு கூட்டத்தை இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட மிக மிக முக்கியமான சம்பவங்களிலே வைத்திருப்பதை முதல் முறையாக நாம் இங்கு காண்கிறோம். ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே அழுகையும் புலம்பலுமாக இருக்கிறது. முதலிலே சொந்தக்காரர்களெல்லாம் வந்து இறந்து போன சிறுமியை பார்த்து அழுது தீர்ந்து விட்டார்கள். இப்பொழுது அங்கே ஒப்பாரி வைப்பவர்களெல்லாம் இறந்தவர்களின் வீட்டிலே பணத்திற்காக ஒப்பாரி வைத்து அழுகிற கூட்டமே ஆகும். இவர்களின் தொழிலே அதுதான். இவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். ஏன் அழுகிறீர்கள்? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று அவர் கூறினார். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த எல்லோருக்கும் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தது. இறந்து போய் பல மணி நேரம் ஆகியிருக்க வேண்டும். நித்திரை பண்ணுகிறவள் இவ்வளவு நேரம் நித்திரை செய்ய மாட்டாள். மேலும் இவ்வளவு அழுகையின் கூக்குரலிலே அவள் எப்படி நிம்மதியாக நித்திரை செய்ய முடியும்? இவர்கள் அனைவரும் அவிசுவாச கூட்டம். இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் ஒரு நீண்ட நித்திரையாக காணப்படுகிறது. மறு உலகம் மனிதனுக்கு ஒருவேளை வெகு தூரமாக காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அது மிகவும் சமீபமாக இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கை என்ற கதவு மூடுகிற இடத்திலே மறு உலக நித்திய ஜீவன் என்ற வாசல் திறக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டார். பிள்ளையின் தாய் தகப்பனையும் தன்னோடு கூட வந்த 3 சீஷர்களையும் தவிர வேறு எவரையும் அவர் உள்ளே அனுமதிக்கவில்லை. பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். இதனை மார்க்கு 5:41 வசனத்திலே பார்க்கிறோம். இறந்து போனவர்களின் சரீரத்தை தொடுவதினாலே ஒருவன் தீட்டுப்பட்டு விடுவான் என்று யூதர்கள் கூறினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து முற்றிலும் மாறுபட்டவர். குஷ்டரோகிகளை தொட்டார், ஆயக்காரரோடு போஜன பண்ணினார், இங்கு மரித்து போன அருமையான சிறுமியின் உடலை தொட்டார், தலித்தா கூமி என்று அன்போடு அவர் அழைத்தார். இதற்கு அருமையான என் சிறிய ஆட்டுக்குட்டியே எழுந்திரு என்று நாம் மொழிபெயர்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிய மூன்று நபர்களை பாருங்கள். இங்கு 12 வயதுள்ள சிறுமியை உயிரோடு எழுப்புகிறார். நாயன் என்ற ஊரிலே ஒரு விதவையின் வாலிப மகனை அவர் உயிரோடு எழுப்பினார். லாசர் என்ற நடுத்தர வயதுள்ளவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். நம்முடைய வீட்டிலே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், இவர்கள் அனைவரின் ஆவிக்குரிய உயிர் மீட்சியை இந்த மூன்று சம்பவங்களும் முன்னறிவிக்கின்றன. தலித்தா கூமி என்று அராமிக் மொழியிலே இயேசு கிறிஸ்து கூறியதை அந்த மரித்து போன சிறுமியினுடைய செவிகள் கேட்டன, கண்கள் திறந்தன. அவள் உடனே இயேசு கிறிஸ்துவின் அன்பான கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாள். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள் என்று மார்க் 5:42 வசனம் கூறுகிறது. அவள் 12 வயதுடையவள் என்றும் மார்க் இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு அப்பொழுது கூடவே இருந்த பேதுரு இந்த விவரங்களை மார்க்குவுக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்று இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். மரித்து போன நபர் எழுந்து நடக்க முடியுமா? அது சிறுமியானாலும் சரி, சிறுவனாக இருந்தாலும் சரி, இது எப்படி சாத்தியமாகும்? எழுந்து நடந்தால் பின்பு ஆகாரம் அவளுக்கு வேண்டும். எனவே ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து கூறினார். இதை யாருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்றும் கட்டளையிட்டார். அருமையானவர்களே, இந்த 5 நாம் 3 முக்கியமான அற்புதங்களை பார்த்தோம். முதலாவதாக அவர் அசுத்த ஆவியை துரத்தினார். 2வதாக 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்தினார். 3வதாக 12 வயதான சிறுமியை அவர் உயிரோடு எழுப்பினார்.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 1053, சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. யாத்திராகம விளக்க உரை 1 பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். ஏசாயா 44:22 முன்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.